Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying God's word and are in the book of Exodus right now.
தேவனுடைய வார்த்தையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாத்ராகம புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And in our last two sessions we considered the first half of Exodus.
கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே யாத்ராகம புத்தகத்தின் முதல் பாதியை நாம் படித்தோம்.
And now we come to chapter 25.
இப்பொழுது நாம் 25ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம்.
And in the next two sessions we are going to consider the rest of the book of Exodus.
யாத்ராகம புத்தகத்தின் மீதி பகுதியை வருகிற இரண்டு நிகழ்ச்சிகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
And this refers to the tabernacle which God told the Israelites to construct.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்ன ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி இந்த அதிகாரங்களில் நாம் படிக்கிறோம்.
So if you turn to Exodus chapter 25,
யாத்ராகம 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களா?
And verse 8.
8ஆம் வசனம்.
The Lord told them, let them construct a sanctuary for me that I may dwell among them.
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று
சொன்னார். So the tabernacle was supposed to be a sanctuary for God.
இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணும் ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
It was supposed to symbolize God dwelling in the midst of his people.
தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை அடையாளமாக இது சித்தரித்து காண்பிக்கிறது.
And it was a picture of Jesus Christ who tabernacled in the flesh among us.
இயேசு கிறிஸ்து மாம்சமாகிய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணினார்.
And it is also a picture of the church which is God's dwelling place.
அது மட்டுமல்லாமல் இது தேவன் வாசம் பண்ணுகிற சபையும் குறிக்கிறது.
So when you study in these chapters about the tabernacle,
ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இந்த அதிகாரங்களிலே நீங்கள் படிக்கும்
போது, we find it's different from the way we would construct buildings.
நாம் கட்டடங்களை கட்டும் முறைமைக்கு அது முற்றிலும் மாறான ஒரு முறைமையாக.
When we construct a building, we would first of all describe the outer dimensions of the building and then go down to the details.
நாம் ஒரு கட்டடத்தை கட்டுவோம் என்று சொன்னால் முதலாவது வெளியே இருக்கக்கூடியதான அளவுகளை சொல்லி அதற்கு பிறகு உள்ளே என்ன இருக்க வேண்டும், உள்ளே என்னென்ன அறைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம்
சொல்லுவோம். But when God gives us a description of the tabernacle, ஆனால்
தேவன் அந்த ஆசரிப்பு கூடார முறைமையை நமக்கு கொடுக்கும்போது,
the first thing he describes is the ark of the covenant which is in the most interior place of the tabernacle.
முதலாவது அவர் விவரித்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் அது உடன்படிக்கை பெட்டியை சொல்லி சொல்கிறார். அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியில் இருக்க வேண்டிய காரியம்.
That's what we see in Exodus 25 and verse 10.
இதைத்தான் நாம் யாத்ராகம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
Starting from the innermost place which is in the most holy place,
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய காரியத்திலிருந்து ஆரம்பித்து,
then he goes out to the holy place where he talks about the lampstand and the table of showbread.
அதற்கு பிறகு அங்கே வெளியே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான அந்த விளக்கு தண்டை குறித்தும் தேவ சமூகத்து அப்பங்களை குறித்தும் சொல்கிறார்.
And then he talks about the tent itself.
அதற்கு பிறகு அந்த கூடாரத்தை முழுமையாய் அவர் வர்ணித்து சொல்கிறார்.
And then he comes outside to the altar.
அதற்கு பிறகு பலிபீடத்தை குறித்து பேசுகிறார்.
And then to the outer court of the tabernacle.
அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்தை பற்றி சொல்கிறார்.
So you see, God starts from the innermost place and moves to the outer place.
ஆகவே தேவன் உள்ளே இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்புறமாக செல்கிறார்.
You see that in chapter 25 to chapter 27.
25 முதல் 27 அதிகாரங்களிலே இதை பார்க்கிறோம்.
So God begins from himself because his presence was supposed to be over the ark.
அவருடைய சமூகம் அங்கே அந்த உடன்படிக்கை பட்டியில் இருக்க வேண்டுமாதலாலே தேவன் தம்மிடத்திலிருந்து காரியங்களை ஆரம்பித்து சற்று வெளியே
செல்கிறார். The true Christian life is like that.
உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான்.
The Bible begins with the words in the beginning God.
ஆதியிலே தேவன் என்றுதான் வேதம் ஆரம்பிக்கிறது.
When Jesus taught us to pray,
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது,
first of all pray hallowed be thy name.
நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக்
கொடுத்தார். A spiritual man always begins with God in his life.
ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனை வைத்து ஆரம்பிக்கிறார்.
You must begin your day with God.
நீங்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது தேவனிலிருந்து.
That's what we learn from the tabernacle.
இதைத்தான் நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் கற்றுக் கொள்கிறோம்.
Presence of God and then move to the outer court.
முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆரம்பியுங்கள், பிரசன்னத்திலே பிறகு நீங்கள் வெளிப்பிரகாரத்துக்கு வாருங்கள்.
Lot of people as soon as they get up in the morning they are in the outer court straight away.
அநேக ஜனங்கள் காலையில் விழித்த உடனேயே அவர்கள் வெளிப்பிரகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள்.
And that's why their whole life is confusion.
ஆகவே தான் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே குழப்பத்தால் நிறைந்திருக்கிறது.
Another thing we see here is,
இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு காரியம்,
that God told Moses in Exodus 25 verse 40.
25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே மோசேயின் இடத்திலே ஆண்டவர்
சொன்னார், See that you make everything according to the pattern which was shown to you on the mountain.
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார்.
Now Moses when he was 40 years old,
மோசே 40 வயதாயிருக்கும் பொழுது,
he had studied in the best colleges in Egypt, how to build pyramids and so many wonderful constructions they have.
பிரமிடுகளையும் அற்புதமான கட்டட கலைகளை எல்லாம் அவன் எகிப்தில் இருக்கும் பொழுது கற்றுக்கொண்டான்.
And here God was asking him to build a very simple tabernacle.
இங்கே ஒரு எளிமையான ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய் தேவன் கேட்கிறார்.
If God had given him this pattern at the age of 40,
40 வயதிலேயே ஆண்டவர் இந்த மாதிரி அவனுக்கு காண்பித்திருப்பார்.
He would have modified the whole thing.
அவன் முழு காரியத்தையும் சற்று மாற்றி
அமைத்திருப்பார். And said, Lord, this is not good enough. Leave it to me. I can make it a wonderful construction.
ஆண்டவரே, நீர் காண்பித்திருக்கிற மாதிரி அவ்வளவு நன்றாக இல்லை, நான் அதைவிட மேன்மையான ஒன்றை உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்.
But by the time he was 80 years old, he was a broken man.
ஆனால் 80 வயதாகும் பொழுது அவன் நொறுங்கின மனிதனாக இருந்தான்.
And the mark of a broken man is he just obeys God blindly.
நொறுங்கின மனிதனுக்குரிய அடையாளம் அவன் கண்ணை மூடிக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவான்.
He doesn't question.
அவன் கேள்வி கேட்காமல்
He doesn't ask like the devil asked Eve, why has God not allowed you to eat of this tree?
இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஏன் சொன்னார் என்று பிசாசு கேட்பது போல அவன் கேட்டான்.
No, he just obeys.
அவன் அப்படியே கீழ்ப்படிகிறான்.
He says, I don't know why God has not asked me to do it. I just do what God says.
தேவன் என்ன சொல்றாரோ அதையே நான் செய்கிறேன். என்னை ஏன் கட்ட வேண்டும் என்று சொன்னார் என்று தெரியவில்லை.
And Moses' attitude was that.
மோசேனுடைய மனப்பான்மை அப்படித்தான் இருந்தது.
I don't know why God has asked me to make such a simple little thing.
இந்த எளிமையான ஒரு கூடாரத்தை செய்ய முடியா ஏன் தேவன் கேட்கிறார் என்று தெரியவில்லை.
That's God's will, I do it.
நான் அது தேவ சித்தமாகவே நான் செய்கிறேன்.
Find in the end of the book of Exodus, Moses did exactly what God told him.
இந்த யாத்திரா புத்தகத்தின் கடைசியிலே நீங்கள் பார்க்கும்போது தேவன் எப்படி சொன்னார் அப்படியே அவன்
செய்தான். And that's why the glory of God came on the tabernacle.
ஆகவே தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தேவன் மகிமை இறங்கியது.
That is why the glory of God is not in many churches today.
இன்றைக்கு அநேக சபைகளிலே தேவனுடைய மகிமை
இல்லாததற்கு இது காரணம். We have modified God's plan in so many things and saying in the 21st century we can't do things like that.
நாம் 21st நூற்றாண்டில் இப்படி எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தேவன் சொன்ன காரியங்களிலே பல காரியங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம்.
That proves we are not broken.
அது எதை நிரூபிக்கிறது என்றால் நாம் இன்னுமாய் நொறுங்கவில்லை.
So now we will go to the study of the tabernacle.
இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிப்போம்.
Now I want you to have a look at this chart.
இப்பொழுது இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்க முடியா கேட்கிறேன்.
See in the chart we see there a picture of the court.
அங்கே பிராகாரத்தை குறித்ததான ஒரு படத்தை பார்க்கிறோம்.
First we see a picture of the tabernacle.
முதலாவது ஆசரிப்பு கூடாரமாகிய படத்தை பார்க்கிறோம்.
Here is a picture of the tabernacle.
இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
The whole tabernacle with the camp, the tents around it.
அங்கே அந்த பாளையம் இறங்கி இருக்கிறது, சுற்றிலும் அங்கே கூடாரங்கள் போடப்பட்டிருக்கிறது.
And now we see a little diagram of the court.
இப்பொழுது அந்த பிரகாரத்தினுடைய வரைபடத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள்.
And you see this diagram of the court now.
இப்பொழுது அந்த பிரகாரத்தினுடைய வரைபடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
It's 150 feet long.
அதற்கு 150
by நீளம், 75 feet broad.
75 அடி அகலம்.
Or we can say about 50 meters by 25 meters.
அது 50 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் என்று நாம் சொல்லலாம்.
And at the entrance you see a gate.
அந்த நுழைவாயிலில் நீங்கள் ஒரு வாசலை பார்க்கிறீர்கள்.
Which is about 10 meters or 30 feet wide.
அது 30 மீட்டர் அகலமும் 10 மீட்டர் நீளமாக இருக்கிறது.
And in the middle you find in this diagram is the tent itself with the holy place and most holy place.
அந்த படத்தின் நடுவில் நீங்கள் பார்க்கிறது என்னவென்றால் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பார்க்கிறீர்கள்.
And that the tent itself is 45 feet long by 15 feet wide.
அந்த கூடாரம் 45 அடி நீளமும் 15 அடி அகலமாக இருக்கிறது.
And 15 feet high.
15 அடி உயரமாக இருக்கிறது.
Now notice this tent.
இந்த கூடாரத்தை நீங்கள் கவனியுங்கள்.
It is we'll come back now and look at the chart of the tabernacle itself.
இப்பொழுது நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய படத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
See the outer court is just a simple white linen.
வெளி பிரகாரத்திலே பார்க்கிறோம் அது வெள்ளை நூலாலே செய்யப்பட்டிருக்கிறது.
That's the wall of the court.
அதுதான் அந்த வெளி பிரகாரத்தினுடைய சுவர்.
That white linen is described here in chapter 27.
இந்த வெள்ளை நூலானது 27 அதிகாரத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது.
Verses 9 to 19.
9 முதல் 19 வசனங்கள் வரை.
And here we read about this outer court, its length and width and everything.
இங்கே நாம் வெளி பிரகாரத்தினுடைய நீளம் அகலத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And this white linen indicated that God's people were separate from the world.
மெல்லிய வெள்ளை நூலால் செய்யப்பட்ட தொங்குதிரையானது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து வேறு பிரிந்திருக்க வேண்டும்.
White symbolizes simplicity.
வெண்மை நிறமானது எளிமையை குறிக்கிறது.
And purity.
பரிசுத்தத்தை குறிக்கிறது.
And righteousness.
நீதியை குறிக்கிறது.
And that is what protects God's people when they are inside God's house.
தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுது இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது.
The Lord said in Zechariah 2:5, I will be a wall of fire round about my people.
சகரியா புத்தகம் 2:5 என் ஜனங்களை சுற்றி அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பேன் என்று ஆண்டவர்
சொன்னார். And notice in this picture of the tabernacle.
இந்த ஆசரிப்பு கூடார படத்தை நீங்கள் பார்த்தீர்களானால்
there is only one gate.
அங்கே ஒரே ஒரு வாசல் மட்டுமே இருக்கிறது.
There's only one way into God's house.
தேவனுடைய வீட்டிற்கு போவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு.
And that is a picture of Jesus Christ.
அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது.
And this tabernacle is so small compared to the whole camp of the Israelites.
அந்த இஸ்ரவேல் கூடாரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரமானது மிகவும் சிறியதாய்
காட்சியளிக்கிறது. So also the church.
அதே போலதான் சபை.
It's a very small group of people in the midst of a world.
பெரிய பரந்த உலகத்திலே ஒரு சிறு கூட்டமாய்த்தான் தேவ பிள்ளைகள் காணப்படுகிறார்கள்.
I wonder sometimes whether there are even 10% of people in the world who are really born again.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே 10% மனம் திரும்பி இருக்கிறார்களா என்று நான் ஆச்சரியப்படுவதுண்டு.
There are 6000 million people in the world today.
இன்றைக்கு இந்த உலகத்திலே 600 கோடிக்கு மேலான 6000 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள்.
I don't think there are 600 million born again people.
அந்த அளவுக்கு அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
So few. Not even 60 crores or 600 million.
60 கோடி மக்களாவது இருப்பார்களா என்று கூட தெரியவில்லை.
So it's a very small percentage.
ஆகவே அது
people who are really become children of God.
உண்மையாலுமே தேவ பிள்ளைகளாய் மாறினவர்களை பார்க்கும்பொழுது சதவீதம் குறைவாக தான்
காணப்படுகிறது. Constitute the real church of Jesus Christ.
உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபையை உண்டாக்குகிறதான மக்கள் மிக மிக குறைவு.
And now let's have a look at the tent.
இப்பொழுது இந்த கூடாரத்தை நாம் பார்ப்போம்.
See this picture of the tent.
இந்த கூடாரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால்
the height of this is 15 feet.
அதனுடைய உயரம் 15 அடி.
Length is 45 feet.
அதனுடைய நீளம்
45 அடி. And the width is 15 feet.
அதனுடைய அகலம் 15 அடி.
So the most holy place covers 2/3 of this length.
ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலமானது 2/3 ஆக்கிரமிக்கிறது.
Or 20 feet long.
அல்லது 20 அடி நீளமாக
இருக்கும். And you get into the most holy place.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போவீர்களானால்
it's a cube. 15 feet by 15 feet by 15 feet.
15 அடி நீளம், 15 அடி அகலம், 15 அடி உயரமாக கனசதுரமாய் அது காட்சியளிக்கிறது.
And this tent, as you see in this picture, is made with boards with two legs that sit on silver sockets.
இந்த படத்திலே நீங்கள் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்பொழுது அது இரண்டு கால்களிலே பொன்னினால் வெள்ளினால் செய்யப்பட்ட கால்களிலே நிற்கிறது.
The whole tabernacle.
அந்த முழு கூடாரமும் அந்த கூடாரமும்
the whole thing was made of these pillars, wooden pillars.
மரத்தினாலே செய்யப்பட்டதான தூண்களினாலே நிற்கிறது.
And you see there in the picture with two legs.
இந்த படத்திலே பாருங்கள், அங்கே இரண்டு கால்கள் காணப்படுகிறது.
Sitting on silver sockets.
அங்கே வெள்ளினாலே செய்யப்பட்டதான ஒரு அடியிலே.
And those two sockets speak of faith and obedience.
அந்த வெள்ளியினால் செய்யப்பட்டதான அந்த அடி பாகமானது அது கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும்
குறிக்கிறது. That is how each believer becomes a part of God's house.
இப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வீட்டிலே ஒரு பகுதியாக மாற முடியும்.
And in the same picture of the tent.
அதே கூடாரம் படத்திலே
you see these curtains.
நீங்கள் திரைகளை பார்க்கிறீர்கள்.
There are 4 curtains as you can see here in this picture.
இந்த படத்திலே நீங்கள் 4 திரைகளை பார்க்க முடியும்.
In the first picture you see a curtain of fine linen. In the innermost covering is a curtain of fine linen.
அங்கே உள்ளே இருக்கக்கூடியதான அந்த திரையானது அது மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட திரையா இருக்கிறது.
You see that in this picture.
அது இந்த படத்திலே
இருக்கு. And that pictures righteousness.
அது நீதியை குறிக்கிறது.
The dress of the bride of Christ.
கிறிஸ்துவின் மனவாட்டி நீதியினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்.
That is the innermost dress. It's not something we show on the outside.
இது வெளியே காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது உள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு ஆடை.
This fine linen is not on the outside.
இந்த மெல்லிய பஞ்சினால் செய்யப்பட்ட தொங்கு திரை அது உள்ளே காணப்படுகிறது.
And our righteousness must be inside.
அதே போல நம்முடைய நீதியும் உள்ளான ஒரு அழகாய் காணப்படுகிறது.
Then you see in this picture the second covering.
இரண்டாவது கவரிங்கை நீங்கள்
That's a covering of goat's hair.
அது ஆட்டு மயிரினாலே செய்யப்பட்டதான தொங்கு திரையா இருக்கிறது.
That is the picture of Jesus Christ as our sin offering. They used to offer goats as sin offerings.
அந்த நாட்களிலே பாவ நிவாரண பலியாக ஆடுகளை வெள்ளாட்டுக்கடாவை பலியிடுவார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதை குறிக்கிறது.
And then the third covering is a covering of ram skins dyed red.
இங்கே மூன்றாவது பார்க்கிறது என்னவென்றால் ஒரு வெள்ளாட்டுக்கடாவினுடைய தோல் காய வைத்து அது அதனால மூடப்பட்டிருக்கிறது.
And that also is a picture of the animal killed, the blood, Christ being a substitute for us.
கிறிஸ்து நமக்காக பலியானாரே அந்த பலியை குறிக்கிறதானதாய் அதுவும் காணப்படுகிறது.
And then the last covering
கடைசியாக இருக்கக்கூடிய மூடல்
இஸ் அ கவரிங் ஆஃப் பேட்ஜர் ஸ்கின்ஸ்.
அங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால் அது
இட்ஸ் another animal which we're not very clear about.
அதை குறித்து நாம் தெளிவாக அறிய முடியவில்லை. இன்னொரு மிருகத்தினுடைய தோலால் மூடப்பட்டிருக்கும்.
And it was very dirty because all the dust in the desert was falling on it.
அங்கே வனாந்தரத்தில் காணப்படுகிறதான எல்லா தூசிகளும் அதிலே படுகிறதுனாலே மிகவும் அழுக்கானதாக
இருக்கு. You see there it's an ugly brown covering on the outside.
அது வெளியே பார்ப்பதற்கு மரக்கலர்னாலே இருக்கக்கூடியதான அசுத்தமான ஒரு கவரிங் போல இருக்கு.
Now let's look at the picture of the tabernacle again.
மீண்டும் நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்ப்போம்.
See the outer covering is all this dirty brown color.
வெளியே இருக்கக்கூடியதான அந்த மூடலை பார்க்கும் பொழுது அது அசுத்தமான அழுக்கடைந்ததான ஒரு தோலினாலே இருக்கு காணப்படுகிறது.
The glory was seen only on the inside.
மகிமையானது உள்ளே தான் காணப்படுகிறது.
Psalm 45 verse 13 says.
சங்கீதம் 45:13 சொல்கிறது.
The king's daughter is all glorious inside.
ராஜ குமாரத்தி உள்ளாக பூர்ண அழகுள்ளவள்.
So these are the lessons that we can learn from the study of the tabernacle.
ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் நாம் படிக்கிறோம்.
It's our inner life that is most important to God.
தேவனுக்கு முக்கியமாய் காணப்படுகிறது நம்முடைய உள்ளான வாழ்க்கை.
Outside is a covering of reproach.
வெளியே பார்க்கும் பொழுது அது நிந்தையினாலே மூடப்பட்டிருக்கிறது.
Jesus also the Bible says there was no beauty that people should desire him.
அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவர்கள் இல்லை என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது.
So a Christian is not someone who looks very attractive on the outside.
ஆகவே ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக கவர்ச்சியான தோற்றம் அவனுக்கு இல்லை.
Beauty is all on the inside.
அவருடைய அழகெல்லாம் உள்ளாக இருக்கக்கூடிய அழகு.
And now we come to the next thing which is in the outer court.
இப்பொழுது நாம் வெளிப்பிரகாரத்துக்கு வருவோம்.
In the outer court.
வெளிப்பிரகாரத்திலே.
You see here a picture.
இங்கே நீங்கள் வரைபடத்தை பார்க்கிறீர்கள்.
Brazen altar.
அங்கே வெண்கலத்தாலே செய்யப்பட்டதான ஒரு பலிபீடத்தை பார்க்கிறீர்கள்.
And that brass altar is described in chapter 27.
இந்த வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட பலிபீடம் 27 அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1 to 8
வசனங்கள் வரை.
Where it says you have to make this of wood and the last part of verse 2 overlay it with bronze.
இதை மரத்தினாலே செய்ய வேண்டும், அது வெண்கலத்தினாலே தகட்டாலே மூட வேண்டும் என்று 2 வசனத்திலே வாசிக்கிறோம்.
So the outside appearance was bronze.
ஆகவே வெளியே காணப்படுகிறதன அந்த தோற்றமானது வெண்கலத்தினாலே காணப்படுகிறது.
And this is the altar as you can see here in this picture.
இந்த படத்தில் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுதான் அந்த பலிபீடம்.
It was a hollow square box.
அது ஒரு கனசதுர பெட்டியாய் உள்ளே வெறுமையான ஒரு பெட்டியாய்
காணப்படுகிறது. In the picture you can see 4 horns on the 4 corners.
அந்த நான்கு மூலைகளிலே நான்கு கொம்பை நீங்கள் இந்த படங்களிலே பார்க்கலாம்.
And you see a grated network in the picture at the bottom half.
அந்த கீழே இருக்கக்கூடிய பாதி படத்திலே அந்த பலிபீடத்திலே கீழே காணப்படுகிற அந்த பாதி படத்திலே இருக்கிறதான வலைப்பின்னலை போல ஒன்றை பார்க்கிறீர்கள்.
And inside the sacrifice is laid inside touching the ground.
அங்கே பலியானது உள்ளே வைக்கப்படுகிறது, அது தரையிலே தொடப்படுகிறதா?
Because God said you must only make an altar of earth for me, not made by human hands.
மனுஷ கைகளினாலே செய்யப்பட்ட பலிபீடம் எனக்கு தேவையில்லை, இந்த பூமியே பலிபீடமா இருக்க வேண்டும்.
So this was like an enclosure inside which was the altar.
ஆகவே இது வெளியே மூடப்பட்ட காரியமா இருக்கிறது, அதற்குள்ளாக பலிபீடம் இருக்கிறது.
It's like a hollow box.
அது ஒரு கூடான ஒரு பெட்டியை போல காணப்படுகிறது.
And it is a picture of Christ being sacrificed on the cross.
கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியிடப்பட்ட இந்த காரியத்தை அது காண்பிக்கிறது.
And the Bible says they had to tie the animal to the 4 horns of the altar.
அந்த பலிபீடத்தின் நான்கு கொம்புகளிலே அந்த விலங்கானது கட்டப்பட வேண்டும்,
மிருகமானது.
அது தப்பித்து போக முடியாத அளவுக்கு
கட்டப்பட வேண்டும்.
சிலுவைக்கு போக வேண்டும் என்று மன உறுதியோடு கூட நியமித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது
no human being who bound him.
எந்த ஒரு மனிதனும் அவரை கட்ட முடியவில்லை.
What was it that bound him to the horns of the altar?
அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே அவரை கட்டி வைத்தது எது?
It was his tremendous love for his father.
பிதாவினிடத்தில் அவர் வைத்த அந்த பெரிய அன்பு.
And it is that love that enables us also to be crucified with Christ.
அந்த அன்புதான் நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட வைக்கிறது.
Nobody forces you to take up the cross or to be crucified.
யாருமே உங்களை சிலுவையை எடுக்கும்படிக்கோ அல்லது சிலுவையிலே அறையப்படும்படிக்கோ நிர்பந்திக்கிறது.
Your love ties you to the altar.
உங்களுடைய அன்புதான் உங்களை பலிபீடத்தோடு கூட சேர்த்து கட்டுகிறது.
And another thing we can learn from this.
இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால்,
the wood inside this bronze,
இந்த வெண்கலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மரத்தினால் செய்யப்பட்ட காரியம்,
they have all been charred by the fires of the altar.
அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அக்னியினாலே இவைகள் எல்லாம் கருகிவிடும்.
And that's a picture of the inner sufferings that Jesus went through, which nobody could see.
யாருமே காண முடியாத உள்ளாக அவர் பட்ட பாடுகளை இது சித்தரிக்கிறது.
See, if you opened up this bronze and looked inside the wood would have also become black.
அந்த வெண்கல தகட்டை நீங்கள் பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய மரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது கருகி போயிருந்தது.
There are a lot of inner sufferings that Christ went through, which nobody knows about.
யாருமே அறியாத கிறிஸ்து உள்ளாக அவர் பாடுபட்டிருக்கிறார்.
The next picture, which I'd like to show you, is the brazen laver. Which in chapter 30 we read in verse 17.
30th adhigaram 17th vasanathile
in chapter 30 verse 17 we read about the brazen laver.
30th adhigaram 17th
verse 18 you shall make a laver of bronze.
Vengala kadal vengalathal seiyapadugira oru thottiye kurithu na paarkrom.
And that's like a bucket of like a tub of water.
Adu oru thottile thannire irukkirathu pola kaanapadugira.
In which Aaron, verse 19, had to wash his hands and feet and his sons.
ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள்.
It is very important, verse 20, that they should wash their feet and hands, otherwise they'll die when they enter into the tabernacle.
அவர்கள் தங்களை கழுவிக் கொள்ளாமல் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் மரித்து விடுவார்கள். ஆகவே கழுவுவது மிக முக்கியம்.
If the first altar was a picture of being Christ being a sacrifice for us.
ஆகவே அங்க இருக்கக்கூடிய பலிபீடமானது கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்பதை காண்பிக்கிறதா இருக்குமே ஆனால்
And this is a picture of our cleansing.
இங்கே காணப்படுகிற இந்த காரியம் நம்முடைய சுத்திகரிப்பை குறித்து
வர்ணிக்கிறது. The Bible speaks about being washed by the water of the word.
தேவனுடைய வார்த்தை என்னும் ஜலத்தினாலே சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
Ephesians 5:25-26.
எபேசியர் 5:26 லே வாசிக்கிறோம்.
The Lord washes us with the water of the word.
தம்முடைய வார்த்தை என்னும் ஜலத்தினாலே நம்மை கழுவுகிறார்.
God's word has a cleansing effect.
தேவனுடைய வார்த்தைக்கு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை.
We can also see this as a picture of water baptism.
அதே சமயத்தில் இதை தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாய் நாம் படிக்கலாம்.
Which symbolizes that cleansing.
அது சுத்திகரிப்பை ஒப்பிட்டு சொல்கிறது.
So the first step, as soon as you come through the gate, if you look now, let's look at the picture of the tabernacle once again.
ஆக மீண்டுமாய் ஒருமுறை இந்த ஆசரிப்பு கூடார படத்தை நாம் பார்ப்போம்.
You see, you come through the gate.
நீங்கள் அந்த வாசல்
And the first thing you see is this altar.
அங்கே நீங்கள் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் பலிபீடம்.
Of Christ on the cross.
கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே காணப்படும் காரியம்.
And from there you go to the laver.
அங்கிருந்து நீங்கள் வெண்கல கடல் தொட்டிக்கு செல்கிறீர்கள்.
And then only you can go to the inside of the tent.
அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த கூடாரத்துக்குள்ளாக நுழைய முடியும்.
And so we see there that you come to the altar, then you come to the laver. Then you can go inside the tent.
ஆகவே அந்த நுழைவாயிலுக்குள்ளாக நுழைந்த பொழுது நீங்கள் பலிபீடத்தண்டை வருகிறீர்கள் அதற்கு பிறகு வெண்கல தொட்டிக்கு வருகிறீர்கள் அதற்கு பிறகு கூடாரத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறீர்கள்.
So the Lord speaks here about cleansing in both these places, sacrifice in one place and cleansing.
ஒரு இடத்திலே பலி இன்னொரு இடத்திலே சுத்திகரிப்பு என்ற இரண்டு காரியங்களை குறித்து ஆவியானவர் பேசுகிறார்.
These are the things that are in the outer court.
இவைகள் தான் வெளிப்பிரகாரத்திலே காணப்படுகிற காரியங்கள்.
And only after you've gone past the sacrifice and the cleansing can you enter the holy place.
The baliyum vengala thottiyum kadandhu dhaan ningal parisutha sthalathukkulaga poga mudiyum.
In the holy place
parisutha sthalathile
not everybody could enter.
Ellarume pravesikka mudiyadhu.
Only the priests could go in.
Aasargal mattume pravesikka mudiyum.
And in the most holy place only the high priest once a year.
Maga parisutha sthalathukkulaga varshathukku oru murai pradhana aasariyar mattume pravesikka mudiyum.
And the priests in the holy place served the Lord.
பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஆசாரியன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்.
There were different things inside that holy place.
அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பல காரியங்கள் காணப்படுகிறது.
And they had to serve the Lord in putting the bread on the table.
அங்க மேசையிலே அப்பத்தை வைத்து தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்.
Or lighting the lampstand.
அங்க குத்துவிளக்கு தன்னை ஏற்ற வேண்டும்.
Or offering the incense.
அல்லது தூபம் காட்ட வேண்டும்.
But before you went into all that service for the Lord,
அப்படி உள்ள தேவனுக்கு செய்யப்படுகிற சேவைக்குள்ளாய்
பிரவேசித்து
நீங்கள் முதலாவது பலிபீடத்தண்டை வர வேண்டும் பிறகு வெண்கல தொட்டிக்கு வர வேண்டும்.
Then only you could go to the place of service.
அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஆராதனை அல்லது சேவை செய்கிற இடத்துக்கு போக முடியும்.
You can't go to the place of service without first being crucified with Christ.
முதலாவது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட முடியாமல்
absolutely sure that his sins your sins have been completely cleansed by his blood.
அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் பாவம் வர கழுவப்பட்டேன் என்றதான நிச்சயம் பெறாமல் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்ல முடியாது.
And you can never get into the service of the Lord if your heart is not always if your conscience is not always clean.
உங்களுடைய மனசாட்சியானது எப்பொழுதும் சுத்தமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு காலம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
And if everything that you know has not been cleansed.
நீங்கள் அறிந்திருக்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டால்
The Bible says
வேதம் சொல்கிறது
cleanse your hearts and wash your hands.
உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணிக் கொண்டு உங்கள் கைகளை கழுவுங்கள்.
In the book of James,
யாக்கோபிலே வாசிக்கிறோம்.
So there's an inner cleansing and an outer cleansing.
உள்ளாக உள்ள ஒரு சுத்திகரிப்பு, வெளியே காணப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு.
To serve the Lord, outer life must be clean, our inner life must be clean.
வெளிப்பிரகாரமான வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்பிரகாரமான வாழ்க்கையும் சுத்தமாக
இருக்க வேண்டும். And that is symbolized by the altar and the laver.
இதுதான் அந்த பலிபீடமும் அந்த வெண்கல தொட்டியும்
காண்பிக்கிறது.
அங்கிருந்து
we move into the holy place where we can serve the Lord.
பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம்.
We'll think about that in the next session.
இதை குறித்து இன்னும் அதிகமாய் வரக்கூடிய நிகழ்ச்சியிலே தியானிப்போம்.
God bless you.
தேவனை ஆசீர்வதிப்பாராக.
Welcome again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We're studying through the Bible and we have come to the book of Exodus.
வேதாமத்தை புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாத்திராகம புத்தகத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we are continuing our study on the tabernacle.
ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான அந்த வேத பாடத்தை நாம் இப்பொழுது தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம்.
It is listed in the last 16 chapters of the book of Exodus.
யாத்திராகம புத்தகத்திலே கடைசி 16 அதிகாரங்களிலே இதை குறித்து விளக்கமாய்
சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 25 to 40.
25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை.
Now we may wonder what is the need to study all these things in such detail.
இவைகளெல்லாம் இவ்வளவு கூர்ந்து நாம் படிக்க வேண்டியதுடைய தேவை என்ன என்று நீங்கள் கேட்கலாம்.
We don't want to go too much into detail.
அதிகமான நுட்பங்களுக்குள்ளாக நாம் போக விரும்பவில்லை.
But there are certain things here which we can learn.
ஆனால் இங்கே ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Which are of value in our spiritual life.
இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மதிப்புள்ளவைகளாக இருக்கிறது.
Because here God shows us how we can approach him.
எப்படி நாம் அவரை அணுக வேண்டும் என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார்.
Two mistakes we can make is
இங்கே நாம் இரண்டு தவறுகளை செய்ய முடியும்.
Going too much into detail and spending many hours and days and weeks studying just the tabernacle.
ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியே படிப்பதற்கு அநேக மணி நேரங்களையும் அநேக வாரங்களையும் மாதங்களும் செலவு செய்து விட முடியும்.
And there are many clever people who have written very thick books with hundreds of pages explaining every detail.
இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக விளக்கி சொல்லக்கூடியதான அநேக புத்தகங்கள் அறிவாளிகளால் எழுதப்பட்டிருக்கிறது.
But it's only knowledge. You don't get much spiritual profit from it.
அதிலே வெறும் அறிவைத்தான் நாம் பெருக்கிக் கொள்ள முடியுமே ஒழிய ஆவிக்குரிய பயன்களை பெற முடியாது.
Human cleverness that can find all types of meanings in various little things.
சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை ஒரு வியாக்கியானத்தை சொல்லி மனிதனுடைய அறிவு.
We don't want to go to that extreme of error.
அப்படிப்பட்ட இன்னொரு கோடிக்கு நாம் போக விரும்பவில்லை.
And we don't want to go to the other extreme where we ignore the whole thing.
இன்னொரு கோடியிலே இதெல்லாம் தேவையே இல்லை என்ற அந்த கோடிக்கும் நாம் போக
விரும்பவில்லை. Because this is quoted in Hebrews chapter 9.
ஏனென்றால் இவைகள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
You won't understand that if you don't read what's written here.
இவைகளை வாசிக்காத பட்சத்திலே அவைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.
So the Holy Spirit brings it out in the New Testament.
அவே பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் அதை கொண்டு வந்தார்.
So now we come to Aaron's garments, the garments of the high priest.
பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய வஸ்திரங்களை குறித்து வாசிக்கிறோம்.
This is described in chapter 28.
இவைகளை 28ஆம் அதிகாரத்தில் விவரித்து சொல்லப்பட்டது.
And in chapter 29 we read about the consecration of the priests.
29ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆசாரியனுடைய பிரதிஷ்டையை குறித்து வாசிக்கிறோம்.
So notice first of all chapter 28 and verse 4.
28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை முதலாவது பாருங்கள்.
There are number of things mentioned here.
இங்கே பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
Which constituted the special dress that Aaron had to wear.
இவைகள் தான் ஆரோன் உடுத்த வேண்டியதான வஸ்திரத்தினுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கு.
He speaks in verse 4 about a breastpiece.
அங்கே 4ஆம் வசனத்திலே 28ஆம் அதிகாரத்திலே மார்பதக்கம் என்று ஒன்று பாசிக்கிறோம்.
And an ephod.
ஏபோத் என்ற ஒன்று உண்டு.
Which is like an apron. You know, which sometimes women wear in a kitchen.
சமையல் அறையிலே சில சமயத்தில் ஸ்திரீகள் சமைக்கும் பொழுது தங்களுடைய ஆடை அழுக்காகாதபடிக்கு மேலாக ஒரு ஆடை அணிந்திருப்பார்கள்.
In shape like that.
அது அதே போல உண்டுதான் ஏபோத்.
Then it says a robe.
அதற்கு பிறகு ஒரு அங்கி.
And a tunic of checkered work.
விசித்திரமான உள் சட்டை.
Made of fine linen.
அது மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டது.
And then a turban.
அதற்கு பிறகு ஒரு பாகை.
And a sash.
இடைக்கச்சை.
And these were holy garments for Aaron and his sons to minister to God.
ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வஸ்திரங்கள்.
And then it was described how this ephod was to be made in verse 6.
ஆறாம் வசனத்திலே ஏபோத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது.
And it describes also about two shoulder plates, verse 7.
ஏழாம் வசனத்திலே ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளை குறித்து
to join these two ends of the ephod.
ஏபோத்தை இரண்டையும் ஒன்றாக இணைப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது.
Here we see the picture.
இங்கே இந்த படத்திலே நாம் பார்க்கிறோம்.
Of Aaron's garments.
ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்த ஒரு படம் வரைபடத்தை பார்க்கிறீர்கள்.
The colorful dress he was wearing.
அவன் அணிந்திருந்த அந்த பலவர்ணமான அங்கியை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
The tunic of fine linen.
அங்கே மெல்லிய பஞ்சிலே செய்யப்பட்டதான உள்.
And the robe of blue.
அங்கே நீல நிறத்திலே இருக்கக்கூடிய அங்கி.
And the ephod.
ஏபோத்.
And then you see on his shoulder there are two stones in the picture of which symbolize God's power, lifting, carrying us on His shoulder.
அவன் இரண்டு கோமத கற்களை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான், அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது.
See, when we carry children on our shoulder, it's because we are strong.
பிள்ளைகளை நாம் தோள்களிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வலிமையுள்ளவர்களாக இருக்கிறோம்
என்று. Bible says in Isaiah that the government will be on His shoulder.
கர்த்தத்துவம் அவர் தோளிலே இருக்கும் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம்.
It's a picture of God's power shouldering and upholding us.
ஆகவே தேவனுடைய வல்லமை நம்மை தாங்கிக் கொண்டிருப்பதை காண்பிக்கிறது.
Remember, Aaron is a picture of Christ.
ஆரோன் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாக
இருக்கிறான். And now notice in this picture also the breastplate which is on the ephod.
அந்த ஏபோத்தில் இருக்கக்கூடிய மார்பதகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
And there are 12 stones you can see here in this picture.
இந்த படத்தில் நீங்கள் 12 கற்களை பார்க்கலாம்.
That's symbolizing the 12 tribes of Israel.
அது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை குறிக்கிறது.
It's a picture of God's love carrying us on His heart.
தேவன் தம்முடைய அன்பி நிமித்தமாக நம்ம எல்லாரையும் இறுதியில் சுமக்கிறதை அது காண்பிக்கிறது.
And there was one more thing which the high priest carried in his dress.
இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தில் இன்னொரு காரியத்தை சுமந்து
கொண்டிருந்தார். Probably some type of stone, we don't know exactly what it is.
அது என்ன என்று தெரியவில்லை, ஒரு விதமான கல்லா இருக்கலாம்.
It is called the Urim and Thummim.
ஊரீம் தும்மீம் என்று அழைக்கப்படுகிறது.
And that was to find out the wisdom of God, to know God's will in different situations.
பல விதமான சூழ்நிலைகளிலே தேவ சத்தத்தை கண்டுபிடிக்க கூடிய தேவ ஞானத்தை அது குறிக்கிறது.
So the shoulder plate is described in verse 28 and verse 7 onwards.
ஏழாம் வசனத்திலிருந்து தோள் துண்டுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
The breastplate in chapter 28 verse 15 to 21.
28 ஆம் அதிகாரம் 15 இருந்து 21 வசனம் வரை மார்பதகத்தை குறித்து வாசிக்கிறோம்.
These three things.
இந்த மூன்று காரியங்கள்.
The breast piece symbolize love.
மார்பதக்கம் அது அன்பை குறிக்கிறது.
The shoulder plate symbolizes power.
தோள் துண்டுகள் அது வல்லமையை குறிக்கிறது.
And the Urim and Thummim symbolizes wisdom.
ஊரீம் தும்மீம் என்பது ஞானத்தை குறிக்கிறது.
And in 2 Timothy 1:7 these are brought together.
2 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தில் இவைகளெல்லாம் ஒன்றாக
சொல்லப்பட்டிருக்கிறது. God has given us the spirit of power, of love and of wisdom.
தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
Then I want you to see the turban mentioned in chapter 28 verse 36.
28 ஆம் அதிகாரம் 36 ஆம் வசனத்திலே பாகையை குறித்து வாசிக்கிறோம்.
And on this turban was to be an engraving called Holy to the Lord.
அந்த பாகையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்ட வேண்டும்.
Notice this turban in this picture that Aaron is wearing.
ஆரோன் அணிந்திருக்கிற இந்த தலை பாகையை பாருங்கள்.
There that turban was to symbolize His taking away, verse 38, the iniquity of the holy things.
பரிசுத்த காரியங்களுடைய அக்கிரமத்தை சுமக்கக்கூடிய ஒரு காரியத்தை இதை இங்கே பார்க்கிறோம்.
We know the iniquity of the sinful things.
பாவமான காரியங்களில் உள்ள அக்கிரமத்தை நாம் அறிந்திருக்கிறோம்.
But this is the iniquity of the holy things.
ஆனால் இங்கே பார்க்கிறோம் பரிசுத்தமான காரியங்களின் அக்கிரமம்.
God has to cleanse us even from the sin which is there in our holy things.
நாம் பரிசுத்தம் என்று கருதுகிற காரியங்களில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை கூட தேவனிக்க
வேண்டியது.
அதையும் சுமக்க
வேண்டியிருந்தது.
வேதாமத்தில் இந்த ஒரே ஒரு இடத்துலதான் இப்படிப்பட்ட பதம் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நீங்கள்
ஜபிக்கும்போது
ஜபம் என்பது பரிசுத்தமான காரியம்.
But when you pray to impress people, there is sin in the holy thing.
ஆனால் ஜனங்களை கவரும்படியாக நீங்கள் ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் அது பரிசுத்த காரியத்தில் உள்ளக்கூடிய தோஷம்.
Preaching is a holy thing.
பிரசங்கிப்பது பரிசுத்தமான காரியம்.
But when you preach to make money, that's sin in the holy thing.
பணம் சம்பாதிக்கும்படியாக நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் பாவம் பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோஷம்.
Or you preach to get honor, that's sin in the holy thing.
அல்லது எனக்கு கனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள்.
Giving money for God's work is a holy thing.
தேவனுடைய ஊழியத்துக்கு பணம் கொடுப்பது பரிசுத்தமான காரியம்.
But when you give money to get honor for yourself, that's sin in the holy thing.
ஆனால் உங்களுக்கு கனம் கிடைக்கும்படியாக நீங்கள் பணம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது பரிசுத்த காரியத்திலே காணப்படும் அக்கிரமம்.
Motive with which we do something brings sin into a holy thing.
பரிசுத்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறோம் என்பதை பார்க்கும்பொழுது நோக்கமானது பாவமாய் மாறுகிறது.
What a lot of sin there is in the holy things in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற பரிசுத்தமான காரியங்களிலே எவ்வளவு தோஷங்கள் அருவறுப்புகள்
காணப்படுகிறது. Examine yourself.
உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.
Do you judge yourself, cleanse yourself from the iniquity of the holy things?
பரிசுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக நீங்கள் உங்களை நீங்களே நியாயந்தீர்த்து சுத்திகரித்துக் கொள்கிறீர்களா?
That's what Aaron's turban symbolizes.
ஆரோனுடைய தலைப்பாகை இதைத்தான் குறிக்கிறது.
Now you see this other picture of Aaron in a white dress.
இப்பொழுது இன்னொரு படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆரோன் ஒரு வெள்ளை அங்கியை உடுத்தவனாக இருக்கிறார்.
And when Aaron went before God in the holy most holy place.
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை சந்திக்கும்படியாக ஆரோன் புறப்பட்டு
சென்றார். He had to get rid of this colored dress.
அவன் இந்த பலவர்ண அங்கி அவன் கழற்றி விட
வேண்டும். And wear a completely white dress.
முழுமையான வெள்ளை அங்கி உடுத்த வேண்டும்.
And when he went before the people,
ஜனங்களுக்கு முன்பாக போகும்பொழுது
he had to take away this white dress.
அந்த வெண்வஸ்திரத்தை எடுத்து விட வேண்டும்.
And put on this other colorful dress.
பலவர்ண அங்கி அவன் உடுத்த வேண்டும்.
So what is this symbolizing?
இது எதை காண்பிக்கிறது?
That white symbolizes purity.
வெண்மை நிறமானது பரிசுத்தத்தை குறிக்கிறது.
And when we come before God, it must be with absolute purity.
தேவனுக்கு முன்பாக நாம் வரும்பொழுது முற்றிலும்
பரிசுத்தமாக வர
வேண்டும்.
There must not be a spot in our white dress.
நம்முடைய வெண் வஸ்திரத்திலே ஒரு கறை கூட இருக்க கூடாது.
And but when we come before people,
ஜனங்களுக்கு முன்பாக நாம் வரும்பொழுது,
we should not try to show our holiness to them.
அவர்களிடத்திலே நம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்க கூடாது.
So we must take off this white dress.
ஆகவே நாம் இந்த வெள்ளை
வஸ்திரத்தை
எடுத்துவிட வேண்டும். அதுதான்
அதன் பொருள். Our holiness is before God, we leave it there before God.
நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக தான் நாம் அங்கேயே விட்டு விடுகிறோம்.
And we don't come and show that before people.
அதே மக்களிடத்திலே வந்து நான் எவ்வளவு பரிசுத்தமான இருக்கிறேன் பார் என்பதை காண்பிக்க மாட்டோம்.
One more thing.
இன்னும் ஒரு
காரியம். In verse 33 and 34.
33 34
வசனங்களில் we read at the hem of his robe he had to have verse 34 a golden bell and a pomegranate alternately.
அந்த வஸ்திர தொங்கலிலே மாதுளம் பழங்களையும் அதற்கு இடையிடையே பொன் மணிகளையும் கட்டி தொங்க விட வேண்டும்.
This speaks of the gifts of the Holy Spirit and the fruit of the Holy Spirit.
இது பரிசுத்தாவின் வரங்களையும் பரிசுத்தாவின் கனிகளையும் குறித்து பேசுகிறது.
So we need both. Jesus had both.
இயேசுக்கு இரண்டும் இருந்தது. நமக்கு இரண்டும் தேவை.
Some people discuss should we have fruit or gifts.
நமக்கு கனிகள் தேவையா வரங்கள் தேவையா என்று ஒரு சிலர் வாதிடுகிறார்கள். நமக்கு ரெண்டும் தேவை.
Now we go inside the tent.
இப்பொழுது அந்த கூடாரத்துக்குள்ளாக போவோம்.
See this picture of the table of showbread.
இங்கே தேவ சமூகத்து அப்பங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். படத்தை பார்க்கிறீர்கள்.
12 loaves you can see in this picture.
இந்த படத்திலே 12 அப்பங்களை பார்க்கிறீர்கள்.
Symbolize which 12 loaves for the 12 tribes of Israel.
இந்த 12 அப்பங்களும் 12 கோத்திரத்தாருக்கு என்று பார்க்கிறோம்.
This bread symbolizes Christ as our food.
ஆனால் இந்த அப்பமானது கிறிஸ்துவே நம்முடைய ஆகாரமாய்
இருக்கிறார். He said, I am the bread of life.
நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார்.
And now this table by the way was 3 feet by 1 and a half feet.
3 அடிக்கு 1.5 அடி அளவிலே இருக்கக்கூடிய
மேஜையானது 2 and a quarter feet.
2.5 அடி.
So this is the height, length and breadth.
இதுதான் நீளம் அகலம் உயரம்.
Then we come now see the picture of this lamp stand.
இப்பொழுது குத்துவிளக்கு தண்டை பார்க்கிறீர்கள்.
With the 7 branches.
அதற்கு 7 விளக்கு 7.
And this is the picture of Christ and the church.
இது சபையையும் கிறிஸ்துவையும் குறிக்கிறது.
Christ is the light of the world.
கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாக
இருக்கிறார். And now he tells the church, you are the light of the world.
இப்போ சபையை பார்த்து நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5 ஆம் அதிகாரம்.
And you see in Revelation chapter 1 and 2 that the church is a lampstand.
வெளிப்படுத்தின விசேஷம் 1-2 அதிகாரங்களிலே நாம் சபையானது குத்துவிளக்கு தண்டை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
And now you see a third picture.
மூன்றாவது படத்தை இப்பொழுது பார்க்கிறீர்கள்.
This picture is of the altar of incense.
தூப பீடம் என்கிறதான இந்த படத்தை
பார்க்கிறீர்கள். The table is described in chapter 25 and verse 23.
25 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலே அந்த மேஜையை குறித்து விவரத்தை பார்க்கிறோம்.
The lampstand is described in chapter 25 and verse 31.
அந்த குத்துவிளக்கு தண்டு 25 ஆம் அதிகாரம் 31 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
And the altar is described in chapter 30 and verse 1.
அந்த பீடமானது 30 அதிகாரம் 1 வசனத்திலே
there is an altar for burning incense it says.
தூபம் காட்டுகிறதுக்கு ஒரு தூப பீடம் என்று பார்க்கிறோம்.
This is not an altar for sacrifice.
இது பலி செலுத்துவதற்காக உள்ள பீடம் அல்ல.
This is a picture of prayer.
இது ஜெபத்திற்கு
which we have to always offer up to God.
நாம் எப்பொழுதுமே தேவனிடத்தில் செலுத்த
வேண்டிய ஜெபம். And it's a picture of Christ as our high priest praying for us all the time.
எப்பொழுதுமே கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது.
So in the holy place there were only these 3 pieces.
இந்த பரிசுத்த கூடாரங்களை பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த 3 காரியங்கள் தான் காணப்படுகிறது.
The table,
மேஜை,
the lampstand,
குத்துவிளக்கு,
and the altar where they offered incense,
தூப பீடம்.
And it's possible that during the one day on which the day of atonement when the high priest went into the most holy place,
அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாளிலே,
it's possible that he may have taken this altar into the most holy place.
இந்த பீடத்தை அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எடுத்து சென்றிருக்க கூடும்.
Because a verse in Hebrews chapter 9 seems to indicate that.
ஏனென்றால் எபிரேயர் 9 அதிகாரத்தில் காணப்படுகிற ஒரு வசனம் அதை குறிக்கிறது.
And now the last is the picture of the ark.
கடைசியாக இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி.
It's described in chapter 25 and verse 20.
25 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்திலே அது விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Sorry, chapter 25 verse 10.
25 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம்.
And there you read about the cherubim in verse 20.
20 ஆம் வசனத்திலே கேருபின்களை குறித்து வாசிக்கிறோம்.
And this is the place where God says in verse 22 of chapter 25, I'll meet with you there.
நான் உன்னை சந்திப்பேன், இந்த இடத்திலே தான் உன்னை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And here you see this in this picture of the ark.
இங்க அந்த சாட்சி பெட்டியை நீங்கள் பார்க்கிறீர்கள், படத்தை பார்க்கிறீர்கள்.
And inside this ark,
இந்த பெட்டிக்குள்ளாக,
there was the manna. You see this picture, the three things inside the ark.
அந்த பெட்டிக்குள்ளாக மூன்று காரியத்தை இங்க வரைபடத்தில் பார்க்கிறீர்கள்.
Manna,
அங்க மண்ணா இருக்கிறது.
And Aaron's rod which budded with fruit,
அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோலை பார்க்கிறீர்கள்.
And the tables of the old covenant,
பழைய உடன்படிக்கை எழுதப்பட்டதான கற்பலகையை
பார்க்கிறோம். The lid, as you see in this picture of the ark, is called the mercy seat.
அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடியானது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது.
And this is supposed to indicate the presence of God with his people.
இது தேவன் ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது.
But what happened when God's people backslid?
தேவ ஜனங்கள் பின்வாங்கி
போகும்போது
அவர்களுக்கு அந்த பெட்டி இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் மகிமை அங்கே நீங்கி
போயிட்டு.
கிறிஸ்தவ சபைகளிலே பல நேரங்களில் இதுதான்
நடக்கும். பேட்டர்ன் இஸ் தேர், பட் தி பர்சன் ஆஃப் ஜீசஸ் இஸ் நாட் தேர்.
புதிய ஏற்பாட்டு முறைமை அங்கே காணப்படுகிறது, ஆனால் இயேசு என்ற நபர் அங்கே இல்லை.
அனாயிண்டிங் ஆஃப் காட் இஸ் கான்.
தேவனுடைய அபிஷேகம் அங்கே நீங்கி போய்விட்டது.
நவ் லாஸ்ட்லி வி வாண்ட் டு see the builders of the tabernacle.
கடைசியாக நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுரை குறித்து வாசிக்கிறோம்.
That you read of in chapter 31.
அதை 31 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Bezalel verse 2 and the son of Uri the son of Hur, he was one of them.
ஊரிய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலியேல்.
And verse 6 அகோலியாப்.
அது மட்டுமல்ல, ஆறாம் வசனத்திலே அகோலியா அகோலியாப் என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 3 we read God filled them with the Holy Spirit.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் இந்த வேலைகளை செய்யும்படியாக ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.
To do this work they needed the spirit of wisdom and knowledge and ability which the Holy Spirit gave them.
ஐந்தாம் வசனத்திலே தமிழிலே பார்க்கிறோம், இந்த வேலையை செய்வதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாகும்படியாய் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம்.
Even to do God's work in those days you had to be filled with the Holy Spirit.
அந்த நாட்களிலேயே தேவனுடைய பணியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
So there in a brief way we have seen the tabernacle.
ஆகவே அங்கே நாம் சுருக்கமாக ஆசரிப்பு கூடாரத்தை வாசித்தோம்.
Now I want to tell you one more thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு
சொல்ல விரும்புகிறேன். Between the holy place and the most holy place as you can see in this picture.
இந்த படத்திலே நீங்கள்
பார்க்கிறது போல. See this picture of the tent now.
இந்த கூடார படத்தை நீங்கள் பாருங்கள்.
In the tent you can see there's a curtain between the holy place and most holy place.
இங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு திரை காணப்படுகிறது.
That was the veil which later on in the temple was rent when Jesus died on the cross.
இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது இந்த திரை தான் மேலிருந்து கீழாக கிழிந்தது.
We read in Hebrews chapter 10 verse 20 this is a new and living way that Jesus made through his flesh.
தம்முடைய மாம்சத்தின் திரையை கிழித்து தேவன் நமக்கென்று உண்டு பண்ணின புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று
இயேசு தம்முடைய திரையை. Now the veil is rent, we can go straight into God's presence.
இந்த மூடும் திரைச்சலை கிழிந்தபடியாலே இப்போது நேரடியாக நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே
செல்லலாம். So in conclusion,
முடிவாக,
let's look at what the three parts of the tabernacle looked symbolized.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்று பகுதிகள் எதை விளக்குகிறது என்று பார்ப்போம்.
Here the outer court,
வெளிப்பிரகாரம்,
the holy place,
பரிசுத்த ஸ்தலம்,
and the most holy place,
மகா பரிசுத்த ஸ்தலம்.
Look at this chart now.
இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள்.
This is the outer court,
இதுதான் வெளிப்பிரகாரம்,
the holy place,
இது பரிசுத்த ஸ்தலம்,
and the most holy place,
மகா பரிசுத்த
ஸ்தலம். Three parts,
மூன்று பகுதிகள்.
Just like man is a trinity,
மனிதனும் திருத்துவ மனிதனா இருக்கிறார்.
Spirit, soul and body.
ஆவி, ஆத்மா, சரீரம்.
Spirit and soul are hidden just like holy place and most holy place are hidden.
பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மறைந்திருக்கிறது போல நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மறைந்திருக்கிறது.
The outer court is visible like our body is visible.
நம்முடைய சரீரம் வெளிப்பிரகாரமாக எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் வெளித்தோற்றம் தெரிகிறதோ அது போல நம்முடைய
Where does God dwell?
தேவன் எங்கே வாசம்
பண்ணுகிறார்? In the most holy place.
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே.
In the spirit.
நம்முடைய ஆவியிலே.
So these three parts of the tabernacle symbolize three stages of our spiritual growth.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்று பகுதிகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியின் மூன்று பகுதியை காண்பிக்கிறது.
Outer court we are accepted by the sacrifice of Christ.
வெளி பிரகாரத்திலே கிறிஸ்துவுடைய பலியினாலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
Then we go to the holy place where we serve our God like the priest did.
ஆசாரியம் செய்வது போல பரிசுத்த ஸ்தலத்திலே போய் நாம் அவருக்கு பணிவிடை செய்கிறோம்.
And then in the most holy place we have fellowship with God.
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறது.
That is the most important thing.
இதுதான் மிக முக்கியமான காரியம்.
Acceptance, service and fellowship.
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல், பிறகு ஊழியம், பிறகு ஐக்கியம்.
And then
பிறகு
in we can say the outer court symbolizes being born of the spirit or born again.
வெளியே இருக்கக்கூடிய அந்த வெளி பிரகாரமானது வெளியே நாம் மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை குறிக்கிறது என்று சொல்லலாம்.
And the next stage, holy place, can symbolize the baptism in the Holy Spirit.
பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது.
And then the most holy place being led by the Holy Spirit in daily life.
மகா பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அனுதின வாழ்க்கையிலே தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறதை குறிக்கிறது.
Or we can look at it another way.
இன்னொரு விதத்திலே நாம் இதை பார்க்கலாம்.
In the outer court we thank God
for what he's done for us. அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம்.
In the holy place we praise him for who he is.
பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் யாரா இருக்கிறார் என்பதை எண்ணி துதிக்கிறோம்.
And in the most holy place we worship him.
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை நாம் ஆராதிக்கிறோம்.
Which is not in words, it's probably in silence.
அது ஒருவேளை வார்த்தையினாலே அல்ல, அது அமைதியிலே
நாம் offer our all to him.
நாம் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
In the outer court the only light was the light of the sun.
வெளி பிரகாரத்திலே வந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் மட்டுமே.
And that's natural light. In our unconverted days, we have natural light. And very often in our early days of our Christian life, we have only natural understanding. Then we come to the holy place.
Where
is the lamp stand? There's the light.
அங்கே குத்து விளக்கு இருக்கிறது, அதுதான் வெளிச்சம் கொடுக்கிறது.
We get a little bit of light from God's word.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து சற்று வெளிச்சத்தை பெறுகிறோம்.
But when we come into the most holy place,
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் வரும்போது,
it's God himself who is the light.
அங்கே தேவனே வெளிச்சமா இருக்கிறார்.
It's not just some written word.
அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல.
Then we can also see.
அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம்.
If the outer court is a picture of our being babes in Christ.
வெளி பிரகாரமானது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் குழந்தைகளாய் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறதானால்,
the holy place of our being young people in Christ.
பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாலிபர்களாக இருக்கிறோம்.
And the most holy place, our becoming fathers in Christ.
மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் தகப்பன்மார்களாய்
மாறுகிறோம். See in 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்
verse 12 to 14.
12-14.
He speaks about these three stages of spiritual growth.
ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூன்று நிலைகளை குறித்து அவர்
பேசுகிறார். Babes, young men, fathers.
குழந்தைகள், வாலிபர்கள், தகப்பன்மார்கள்.
This is spiritually babes, young men, fathers.
ஆவிக்குரிய ரீதியிலே இது குழந்தைகள், வாலிபர்கள், தகப்பன்மார்கள்.
We can look at it another way.
இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம்.
Jesus spoke about our fruit being 30-fold, 60-fold, 100-fold.
30ம், 60ம், 100மாக பலன் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்.
This is also a picture of outer court, holy place, most holy place.
அதே போல தான் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்.
So then, it's a picture of spiritual growth.
இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை
குறிக்கிறது. What is the greatest?
மிகப்பெரிய காரியம் என்ன?
What did we think in the most holy place?
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பார்த்தோம்?
First of all, fellowship with God.
முதலாவதாக தேவனோடு கூட உள்ள ஐக்கியம்.
Much more important than service and acceptance.
ஊழியத்தை காட்டிலும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை காட்டிலும்
முக்கியமானது. Led by the Spirit, not just baptized in the Holy Spirit.
ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவது மாத்திரமல்ல, ஆவியினாலே நடத்தப்படுவது.
Worshiping God, not just praising him.
தேவனை துதிப்பது மட்டுமல்ல, அவரை ஆராதிப்பது.
Not just even the light of the word or our human understanding, but God's life as our life.
நம்முடைய மனுஷிக புரிந்துகொள்ளுதலோ அல்லது வேத வார்த்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சமோ அல்ல, தேவனுடைய வெளிச்சம்.
And not just being born again babes or even becoming zealous young men, but becoming spiritual fathers caring for others.
மறுபடியும் பிறந்த குழந்தைகளாகவோ அல்லது வைராக்கியமுள்ள வாலிபர்களாகவோ அல்ல, ஆனால் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக மாற வேண்டும்.
And finally,
கடைசியாக,
not being satisfied with 30-fold fruit.
30 மடங்கு பலன் கிடைப்பதிலே திருப்தி
பெறக்கூடாது. 60-fold even.
அல்லது 60 மடங்கு கிடைக்கிறது என்பது திருப்தி படக்கூடாது. 100 மடங்கு கிடைக்கிறது.
Maximum potential of ours must be used for God in this one earthly life.
நமக்கு கிடைத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே, பூமியிலே என்னுடைய வாழ்க்கை அதிகபட்சம் தேவனுக்கு என்று பயன்பட வேண்டும்.
If you come to Exodus chapter 39 and 40.
யாத்ராகமம் புத்தகம் 39-40 அதிகாரங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால்,
I think about 18 times or so the Bible says Moses did exactly as the Lord commanded him.
தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் என்று கிட்டத்தட்ட 18 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Exactly as the Lord commanded.
தேவன் கட்டளையிட்டு காண்பித்த மாதிரியின்படி.
And thus chapter 40 verse 33 he finished the work.
40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இப்படி அவர் அந்த வேலையை செய்து
முடித்தார். And what was the result?
அவருடைய பலன் என்ன?
The glory of the Lord verse 34 filled the tabernacle.
34ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று.
And wherever they went in their journeys,
அங்கே அவர்கள் அந்த பிரயாணத்தில் எங்கெல்லாம் சென்றார்களோ,
it says in verse 38,
38ஆம் வசனம்,
there was a fire on top of that most holy place by night and all the house of Israel could see it.
அங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா பிரயாணங்களிலேயும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக
பகலிலே, this is the mark of God's presence there.
அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளம்.
All the dimensions of the tabernacle are given here.
இங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் அளவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
If the Philistines got a copy of the book of Exodus,
இந்த யாத்ராம புத்தகத்தினுடைய ஒரு பிரதி பெலிஸ்தீருக்கு கிடைத்திருக்குமே,
they could have made the tabernacle just like this.
அவர்களும் இதே போலவே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்திருக்கலாம்.
Everything exactly down to the last detail.
கடைசி நுணுக்கம் வரை அப்படியே அவர்கள்
செய்திருக்க,
ஒரு காரியத்தை அவர்கள் காப்பிடிக்க
முடியும். அந்த
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய தெய்வீக அக்னி.
இன் தி சேம் வே,
அதே போல
டுடே வென் பீப்பிள் பில்ட் தி சர்ச்,
இன்றைக்கு ஜனங்கள் சபையை கட்டும்போது,
யூ கேன் காப்பி தி பேட்டர்ன் ஆஃப் another good church.
ஒரு நல்ல சபையினுடைய மாதிரி அப்படியே நீங்கள் பின்பற்றலாம்.
யூ கேன் காப்பி தி வே தே ஹேவ் தேர் மீட்டிங்ஸ்,
அவர்கள் எப்படி கூட்டம் நடத்துகிறார் என்பதை நீங்கள் காப்பீடிக்கலாம்.
யூ கேன் சிங் திஸ் ஃப்ரம் தி சேம் சாங் புக்,
அதே பாடல் புத்தகத்தில் அதே உபதேசத்தை பிரசங்கிக்கலாம்.
And everything the same. You can read a brother's book and preach the same message.
ஒரு சகோதரன் எழுதின புத்தகத்தை நீங்கள் படித்துவிட்டு அதே செய்தி பிரசங்கிக்கலாம்.
Listen to his tape and preach the same message.
அல்லது அவருடைய ஒளி நாடாவை கேட்டு அதே போல பிரசங்கிக்கலாம்.
But the fire that was on his ministry won't be on your ministry.
ஆனால் அவருடைய ஊழியத்திலே காணப்படுகிற அந்த அக்னியானது உங்களுடைய ஊழியத்திலே காணப்படாது.
Because you only got the pattern.
ஏனென்றால் உங்களுக்கு முறைமை மட்டும் தான்.
Like the Philistines copying the tabernacle.
பிலிஸ்தியர்கள் ஆசரிப்பு கூடார படத்தை காப்பி.
Today a long lot of preachers are copying other preachers.
இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் மற்ற பிரசங்கியர்களை காப்பி
செய்கிறார்கள். That's like the Philistines copying the tabernacle.
அது பெலிஸ்தியர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை காப்பி
செய்கிறார்கள். What is
missing? அங்க என்ன இல்லை?
Fire is missing.
அக்கினி இல்லை.
What is the most important thing?
முக்கியமான காரியம் என்ன?
You do everything according to God's will.
தேவ சித்தத்தின்படியாய் எல்லாவற்றையும் செய்வது.
And the fire of God is there.
அங்கே அக்கினி
இருக்கிறது. We must seek for this fire of God in our life and in our ministry.
நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய ஊழியத்திலும் சரி தேவ அக்கினியை நாம்
நாட வேண்டியதாய் இருக்கு. Broken like Moses to do everything exactly as the Lord says.
கர்த்தர் காண்பிக்கிற மாதிரியே செய்வதற்கு நாம் நொறுங்கினவளாய் இருக்க வேண்டும்.
May God help you and me to do that.
தேவன் உங்களுக்கும் எனக்கும் இப்படி செய்ய உதவி செய்வாராக.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.